இயேசு தம்முடைய வாழ்க்கையின் மூலமாகவும் தம்முடைய வார்த்தையின் மூலமாகவும் கற்பித்த அனைத்தையும் பற்றி படிக்கிற வேத பாடத்தை இன்று நாம் தொடரலாம். நாம் சுவிசேஷங்களை பார்த்து வருகிறோம். இன்றைக்கு மத்தேயு 16 அதிகாரம் 24 வசனத்திற்கு வந்திருக்கிறோம். நாம் இயேசு தம்முடைய சீஷர்களிடத்திலே முதல் முறையாக சபையை கட்டுவதை குறித்து பேசுவதை பார்த்தோம். தம்முடைய வாழ்க்கையிலே முதன்முறையாக வேதத்திலே முதன்முறையாக சபை என்ற வார்த்தை வருகிறது. அவர்களுக்கு அது சபை என்றால் என்ன என்று தெரியவில்லை. இயேசு பரிசுத்தமான தனிநபர்களை உருவாக்க மாத்திரம் வரவில்லை, அவர்களை ஒரு ஐக்கியமாக கட்ட, ஒரு சபையாக தேவனுடைய குடும்பமாக கட்ட தான் வந்தார். அதுதான் மற்ற இடங்களிலே கிறிஸ்துவ சபை என்று அழைக்கப்படுகிறது. சபையில் இருக்கிறதான அங்கத்தினர்களுடைய ஐக்கியம் ஒரு சரீரத்திலே, நம்முடைய சரீரத்திலே இருக்கிற அவயங்களுக்குதான உறவு இருக்க வேண்டும். இயேசு சபையை குறித்து மத்தேயு 16 அதிகாரம் 18 வசனத்திலே சொன்ன பொழுது அவர்களுக்கு அது புரியவில்லை. நாம் அதை பார்க்கலாம். இதே பின்னணியத்திலே தான் ஆண்டவர் சொல்லுகிறார், முதலாவது சபையை கட்டுவதற்கு பரலோகத்திலிருந்து உங்களுக்கு வெளிப்பாடு வேண்டும். கிறிஸ்து யார் என்ற வெளிப்பாடு. அவர் முழுமையும் தேவன், முழுமையும் மனிதனாயிருந்தார். அவர் ஆராதிக்கப்பட வேண்டியவர். நம்முடைய அனுதின வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலும் பின்பற்றப்படவும் கூடியவர். அந்த வெளிப்பாடு வேண்டும். அடுத்து நமக்கு சபையை கட்டுவதற்கு ஒரு ஆவிக்குரிய அதிகாரம் வேண்டும் என்று பார்த்தோம். மனுஷீக அதிகாரத்தின் மூலமாக செய்ய முடியாது, மனுஷிய ஞானத்தின் மூலமாக கட்ட முடியாது. முதலாவது ஒரு வெளிப்பாடு வேண்டும். வேதத்தை வாசிக்கிறதுனாலே சபையை கட்ட முடியாது. பரிசேயர்கள் வேதத்தை வாசித்தார்கள், அவர்களால் சபையை கட்ட முடியவில்லை. ஆனால் பரலோகத்திலிருந்து பேதுரு ஒரு வெளிப்பாட்டை பெற்றார். அந்த கல்லின் மேல்தான் சபை கட்டப்படுகிறது. துரதிருஷ்டவசமாக கிறிஸ்தவமானது இந்த வெளிப்பாட்டிலிருந்து விலகி படிப்பு ஆராய்ச்சி என்பதிலே போகிறது. அதனாலேதான் கிறிஸ்தவம் இன்றைக்கு சமரசத்துக்கும் பாபிலோனுக்கும் நேராக சென்று போய்விட்டது. இரண்டாவது காரியம், நமக்கு அதிகாரம் வேண்டும். நான் ராஜ்யத்தின் திறவுகளை உனக்கு தருகிறேன் என்று சொன்னார். நாம் சபையை ஆவிக்குரிய அதிகாரம் தேவன் கொடுக்கிற அதிகாரம் இல்லாதபடிக்கு நாம் சபையை கட்ட முடியாது. பூமிக்குரிய அதிகாரத்தின் மூலமாக, மனுஷிய அதிகாரம் மூலமாக செய்ய முடியாது. யாரோ ஒரு உங்களை டைரக்டர், பாஸ்டர், பிஷப் என்று நியமிக்கிறது மூலமாக தேவனுடைய வேலை செய்ய முடியாது. அது மனுஷிக நியமனம். அதை வைத்து சபையை கட்ட முடியாது. ஆவிக்குரிய அதிகாரம் வேண்டும் என்றால் கிறிஸ்துவே கொடுக்கிற, தன்னுடைய அனுப்பாய்ந்த கரத்திலிருந்து கொடுக்கிற அதிகாரம் வேண்டும். அது இல்லை என்றால் நீங்கள் சபையை கட்ட முடியாது. நான் திரும்பமாக சொல்லட்டும், சபை என்றால் கிறிஸ்துவின் சரீரம் என்றால் என்ன? தனித்தனி பரிசுத்த நபர்கள் ஒரு கட்டடத்திலே உட்கார்ந்திருக்கிறதில்ல, அது ஆராதனை கூட்டம். இன்றைக்கு ஒரு சபையை குறித்து அது ஒரு கட்டடம் என்று நினைக்கிறார்கள், அது ஸ்தாபனம் என்று மெத்தடிஸ்ட் பேப்டிஸ்ட் என்று நினைக்கிறார்கள். ஆனால் இயேசு சொன்ன அந்த சரீரம், அது ஒரு சரீரம், அது ஒரு நிறுவனம் அல்ல, அது ஒரு உயிரி, ஒரு மனுஷ சரீரத்தை போல. சரீரத்திலே இருக்கிற அவயவங்கள் எல்லாம் ஒன்றாக பூரணமாக இசைந்து வேலை செய்கின்றன. ஏனென்றால் அவர்கள் எல்லாம் தலையோடு தொடர்புடையவையாக இருக்கின்றன. இந்த இரண்டு கரங்களும் ஒன்றாக வேலை செய்வதற்குடைய காரணம் என்ன தெரியுமா? அவர்கள் எப்போதும் ஒன்று பக்கத்தில் இருக்கிறதுனாலே அல்ல, அவர்கள் நண்பர்களாக இருப்பதனாலே அல்ல. அநேகர்களுக்கு கிறிஸ்து அநேக கிறிஸ்தவ மத்தியில் இருக்கிறது என்னவென்றால் நட்புதான் இருக்கிறது, இரண்டு கைகளைப் போல பக்கத்திலே இருக்கிறது போல. ஆனால் ஐக்கியம் என்பது இந்த இரண்டு கரங்களும் ஒன்றாக இசைந்து ஒரு பியானோ கரையை வசிப்பது போல அவர்கள் செய்ய முடியும். அது ஏனென்றால் அவர்கள் இரண்டுமே தலையோடு தொடர்புடையதாக இருக்கிறது. ஏதாவது ஒரு கை வாதம் வந்துவிட்டது என்றால் மற்ற கையோடு சேர்ந்து வேலை செய்ய முடியாது. ஆகவே தலையோடு ஒரு தொடர்பு இழந்து போகிறதுனால்தான் மற்றவர்களோடு வேலை செய்ய முடியாது, இசைந்து வேலை செய்ய முடியாது இருக்கிறது. ஆகவே நாம் இங்கே பார்க்கிறது என்ன? சபையை கட்டுவது மெய்யான கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை கட்டுவது, ஏதோ ஒரு நிறுவனத்தை கட்டுவது அல்ல, மெய்யான கிறிஸ்துவின் சரீரத்தை ஸ்தல சபையிலே சேர்ந்து கட்டுவது என்றால் அவர்கள் ஒருவரோடு சேர்ந்து வேலை செய்கிறது, அந்த நிலைமையிலே கட்டுவது. அவர்கள் அது எப்பொழுது நடக்கும் என்றால் தலையோடு தொடர்பு கொள்ளும் பொழுதுதான். வாதம் வந்தால்தான் ஒரு அவயம் இன்னொரு அவயத்தோடு வேலை செய்ய முடியாது. அங்கே அப்படிப்பட்டதான ஒரு சபை தான். இயேசுடைய விஷயத்தில் 11 பேர் அல்லது 10 பேர் அல்லது 100 பேராக இருக்கலாம், அவர்களை ஒன்றாக இசைந்து கட்ட வேண்டும் என்றால் அது ஒரு வீடு கட்டுவதை போல. அங்கே ரோட்டிலே ஒரு 20,000 செங்கற்கள் குவித்து கிடக்கிறதுக்கும் அந்த 20,000 கற்களும் சேர்த்து ஒரு வீடு கட்டப்பட்டிருப்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவர்களை அந்த வீட்டின் விஷயத்திலே அவர்கள் சுவற்றிலே சிமெண்ட் போட்டு ஒரு செங்கல் இன்னொரு செங்கலோடு இணைக்கப்பட்டிருக்கிறது, கருங்கல்லோடு மற்ற இரும்பு ராடோடு சேர்த்து கட்டப்பட்டிருக்கிறது. அப்பொழுது ஒரு வீடு கிடைக்கிறது. ஆனால் அப்படி இல்லை என்றால் வெளியில ரோட்ல கொட்டி கிடக்கிற உதிரி சர்க்கரை போனதா இருக்கிறது, அதை யார் வேண்டுமெல்லாம் எடுத்துக்கொண்டு நடந்து சென்று விடலாம். அதுதான் அநேக சபைகளில் நடக்கிறது. நீ என்னுடைய சபை மக்கள் ஒரு ஆட்டுக்குட்டி திருடிவிட்டா என்று சொல்கிறார்கள். ஏன் என்னுடைய சபையிலிருந்து திருடி கொண்டு விட்டீர்கள் என்று சொல்கிறார்கள். ஒரு வீட்டில் இருந்து அந்த செங்கல் எடுக்க முடியுமா? எப்படி நன்றாக கட்டப்பட்ட வீட்டிலிருந்து எடுக்க முடியும்? அது முடியாது. நீங்கள் அதை ஒரு இடித்தால் தான் அதிலிருந்து ஒரு செங்கல் எடுக்க முடியும். ஏனென்றால் மற்ற செங்கல்களோடு அது சேர்த்து கட்டப்பட்டிருக்கிறது. உதிரியாக இருக்கிறதான இந்த ரோட்டில் இருக்கிறதான செங்கற்கள் யார் வேண்டுமானால் எடுத்துச் செல்லலாம். ஆகவே யாராவது வந்து என்னுடைய சபை நபரை எடுத்துக்கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால் அவர்கள் ஒரு சரீரமாக கட்டப்படவில்லை என்பதுதான் அர்த்தம். அவர்கள் ஏதோ ரோட்டிலே கிடக்கிறதான உதிரிக்கு செங்கற்களை போலதான் இருக்கிறார்கள். அதே விதமாக நம்முடைய சரீரத்திலையும் இன்னொரு சபைக்கு ஒரு அது ஒரு அடையாளமாக இருக்கிறது. சபை என்பது ஒரு சரீரம். யாராவது என்னுடைய கையை எடுத்து போய்விட முடியுமா? அவர் செய்ய முடியாது. இது ஒரு செயற்கை கையா இருந்தால் அப்படி நட்டு போட்டு எல்லாம் கழட்டி விட்டு எடுத்துட்டு போய்விட முடியும். அது ஒரு மனித கையை போலவே இருக்கிறது அந்த செயற்கை கை. அங்கே வந்து அந்த செயற்கை கையானது ஒரு நட்டு போல்ட் போட்டு ஒட்ட வைக்கப்பட்டிருக்கும். அதை வேண்டுமானால் யாராவது கழட்டி கொண்டு சென்று விட முடியும். ஆனால் என்னுடைய மெய்யான ஒரு கை சரீரத்தோடு தலையோடு தொடர்புடைய இந்த கையை யாரும் எடுத்து போக முடியாது. ஒருவேளை அதை வெட்டிதான் எடுக்க வேண்டியதாக இருக்கும். ஆனால் அப்படியே தானாக அது சென்று விட முடியாது. யாரும் அதை சுலபமாக எடுத்து பித்துக் கொண்டு சென்று விட முடியாது. ஆகவே ஜனங்கள் என்னுடைய சபையிலிருந்து ஜனங்களை எடுத்துக்கொண்டு விட்டார்கள் என்று சொன்னால் ஒருவேளை அவர்களை சரியமாக கட்டப்படவில்லை என்றுதான் பொருள். அதுதான் இன்றைக்கு இருக்கிற சோகம். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது தன்னுடைய சொந்த சரீரத்தை கட்டுகிறது, ஆவிக்குரிய சரீரத்தை கட்டுவது. அவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவருக்கு ஒரு சரீரம் இருந்தது, அதிலே தேவனுடைய சித்தத்தை பூமியிலே செய்தார். அவர் பரலோகத்தம் சென்ற பொழுது பரிசுத்த ஆவியானவரை அனுப்பி ஆவிக்குரிய சபையை, அதாவது கிறிஸ்துவனுடைய சரீரமாகிய சபையை செய்கிறார். அவர் பூமியில இருந்த பொழுது செய்த அதே செயலை தான் இன்றைக்கும் செய்கிறார். அவர் என்ன செய்தார்? அவர் தம்முடைய சுயத்தை வெறுத்து தேவனுடைய சித்தத்தையே செய்து அவருடைய வேலையை செய்து முடித்தார். அதனால் தான் இங்கே வேதபடத்திலே சொல்றார், உன்னுடைய மனது பூமி, நீ தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்காதபடி பூமிக்குரிய ஏற்றவர்களை சிந்தித்தால் நீ சபையை கட்ட முடியாது. நீ ஒரு தடைக்கல்லா இருப்பாய், நீ எனக்கு உதவி செய்ய முடியாது, நீ இடலா இருப்பாய், நீ பிசாசுடைய ஏவலாளியா இருப்பாய் என்று சொன்னார். ஆகவே ஒரு சபையை கட்டுவதற்கு ஒரு நபருக்கு முக்கியமான தேவை என்ன தெரியுமா? அவனுக்கு முதலாவது 17 வசனத்திலே வெளிப்பாடு தேவை, 19 வசனத்திலே அதிகாரம் தேவை, அதற்கு பிறகு தன்னுடைய விருப்பத்தை தேடாத ஜனங்கள் வேண்டும், 24 வசனத்திலே இன்னொரு விதத்தில் சொல்ல போனால் சிலுவையை சுமந்து கொண்டு வர வேண்டும். சிலுவையை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் 23-24 வசனத்தை சேர்த்து வாசியுங்கள். ஒரு நபர் வெளிப்பாட்டை பெற்ற பேதுரு 17 அதிக வசனத்திலே, அதிகாரம் கொடுக்கப்பட்டவன் 19 வசனம், ஒரு நிமிஷத்துக்கு பிறகு அவன் பிசாசனுடைய சத்தமாய் மாறிவிட்டானே. எவ்வளவு சுலபமாக ஒரு நபர், வெளிப்பாட்டை பெற்ற நபர், அதிகாரம் கொடுக்கப்பட்ட நபர், ஆண்டவரிடம் மூலமாக எவ்வளவு சீக்கிரமாக பிசாசனுடைய சத்தமாய் மாறிவிட முடிந்தது? ஏனென்றால் அவன் தன்னுடைய சுய காரியங்களை விரும்பினான், தேவனுக்கேற்றவர்களை அவன் செய்யவில்லை. இதுதான் இன்றைக்கு அதிகமாக இருக்கிற கிறிஸ்தவத்தில் இருக்கிறதான காணப்படுகிறதான ஒரு துக்கம். அதனால தான் இயேசு சொன்னார், நீ என்னை பின்பற்ற விரும்பினால், நிச்சயமாக என்னுடைய சபையை நீ கட்ட வேண்டும் என்று விரும்பினால், என்னோடு கூட உடன் வேலையாளா இருந்து சபையை கட்ட விரும்பினால், அப்பொழுது நீ உன்னை வெறுக்க வேண்டும், வெறுத்து உன்னுடைய சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற வேண்டும். நீ உன்னை வெறுக்காமல், நீ சிலுவை எடுக்காமல் என்னை பின்பற்ற முடியாது. தன்னை வெறுக்கிறது என்றால் தனக்கேற்றவைகளை வெறுப்பது. ஒவ்வொரு பூமிக்குரிய மனுஷனும் பிறந்ததிலிருந்து சுயநலமுடையவனாய்த்தான் இருக்கிறான். சிறு பிள்ளைகளை பாருங்கள், தங்களுக்கென்று எல்லாவற்றையும் எடுத்துக்கொள்ளும், பொம்மைகள் எடுத்துக்கொள்ளும், மற்றவர்களுடைய பொம்மைகளை கூட, பொருட்களை கூட எடுத்துக்கொள்வார்கள். அப்படித்தான் பிள்ளைகள் இருக்கிறார்கள். தனக்கென்று பற்றி கொள்வது, எனக்கு எது நன்மை என்று பார்ப்பது, இதுதான் மனுஷனுடைய குணம். நாம் கல்யாணமாகி குடும்பம் நமக்கு இருக்கும் என்றால் என்னுடைய குடும்பத்துக்கு எது நல்லது, எனக்கு நான் எங்கே போவது நல்லது என்பதுதான் எண்ணமா இருக்கிறது. மனித குலம் முழுவதும் அப்படித்தான் இருக்கிறது. ஆதாமுடைய குலம் அப்படித்தான் இருக்கிறது. மற்ற காரியங்களே அப்படிப்படி எல்லாம் வைத்துக் கொள்வார்கள். எனக்கு வசதியா இருக்கிற பொழுது அதையும் சேர்த்துக் கொள்வார்கள், இதை செய்வார்கள். ஆனால் அடிப்படையிலே ஒரு தன்னலமுள்ள ஒரு இதான் இருக்கிறது. மற்ற காரியங்களை எல்லாம் வசதிப்படும் போது செய்வார்கள். மிஷினரிகளுக்கு பணம் கொடுப்பது, அல்லது ஏழைகளுக்கு கொடுப்பது, காணிக்கை பட்டியலில் பணம் போடுவது, அல்லது ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு செல்வது, இப்படிலாம் சௌகரியப்படும்போது செய்வார்கள். ஆனால் அடிப்படையிலே ஒரு சுயநலமுள்ளவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் சபையை கட்ட முடியாது. அவர்கள் கட்டுவது ஒரு நிறுவனமாயிருக்கும், ஒரு செத்த நிறுவனமாயிருக்கும். அப்படிப்பட்ட நபர் ஒருவரும் மெய்யான தேவனுடைய ஊழியக்காரராக இருக்க முடியாது. மெய்யான தேவனுடைய ஊழியக்காரராக இருப்பவன் தன்னுடைய எந்த ஒரு பகுதியிலும் தனக்கேற்றவர்களை விரும்ப மாட்டான். அவன் தன்னுடைய விருப்பத்தை விட்டு விட்டவனாயிருப்பான். அவன் தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறவனாயிருப்பான். தன்னைத்தானே வெறுத்து செய்ய வேண்டும். இங்கேதான் இங்கே ஒரு அநேக சபைகளுடைய கட்டப்படுகிறதுடைய தோல்வி ஏற்படுகிறது. என்னவென்றால், இங்கே தன்னுடைய ஜீவனை காக்க விரும்புவது. அடுத்த வசனத்திலே சொல்கிறார், நான் என்னுடைய ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறேன். என்னுடைய ஜீவன் என்றால் இந்த சரீர ஜீவன் அல்ல, அங்கு ஆத்தும ஜீவன். நான் என்னுடைய நன்மதிப்பை காத்துக்கொள்ள விரும்புகிறேன், என்னுடைய கண்ணியத்தை காத்துக்கொள்ள விரும்புகிறேன். என்னை யாரும் அவமதிக்க கூடாது என்று நினைக்கிறேன். எனக்கு மற்ற விருப்பங்கள் அபிலாஷைகள் எல்லாம் இருக்கிறது, அவையெல்லாம் நான் ரட்சிக்க விரும்புகிறேன் என்று சொல்ற. இப்படியெல்லாம் நீ நினைத்தால் சபை கட்டுவதை மறந்துவிடு என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எல்லாற்றையும் இழந்து விடுவாய். ஆனால் இந்த ஆத்ம ஜீவனை நீ இழக்க விரும்பினால் நீ அதை பெற்றுக் கொள்வாய். நீ ஒரு மேலான விதத்தில் அதை பெற்றுக் கொள்வாய். இந்த சபையை நீ கட்டும் பொழுது, நித்தியத்துக்கு நிலைத்திருக்கக்கூடிய சபையை கட்டும் பொழுது நீ அதை இப்படி பெற்றுக் கொள்வாய். நான் நோவாவுடைய வாழ்க்கை காலத்தை குறித்து யோசித்து பார்த்தேன். ஆண்டவரே சொன்னேன், ஆண்டவரே நான் நோவா காலத்தில் வாழ்ந்தால் என்ன செய்வேன்? நானே என்னுடைய சம்பாத்தியத்தை நான் பார்ப்பேன். நான் ஏதோ வயலிலே உழுவேன், அல்லது ஏதோ ஒரு திராட்சை தோட்ட நட்டு என்னுடைய சம்பாத்தியத்தை நான் பெற்றுக் கொள்வேன். ஆனால் என்னுடைய வாழ்க்கையினுடைய முழு நோக்கமும் நோவாவோடு சேர்ந்து, நோவா பார்த்து, நோவா நான் உங்களோடு சேர்ந்து நான் பேழை கட்ட விரும்புகிறேன். ஏனென்றால் இதுதான் வெள்ளம் வரும்போது எல்லாவற்றையும் அழித்து விடும்போது இதுதான் நிலைக்கப் போகிறது. ஆகவே நான் உங்களோடு ஒத்துழைக்கப் போகிறேன். என்னுடைய குடும்பத்தை நான் பார்த்துக் கொண்டாலும் என்னுடைய முழு நோக்கம் அந்த பேழை கட்டுவதாய்த்தான் இருக்கும். கொஞ்சம் எவ்வளவு குறைந்தது முடியுமோ அந்த அளவுக்கு நான் என்னுடைய காரியங்களை பார்த்துக் கொண்டு மற்றபடி நான் பேழை கட்ட வேண்டும், பேழை கட்ட வேண்டும், பேழை கட்ட வேண்டும் என்பதிலேயே என்னுடைய நோக்கம் இருக்கும். நான் இரவிலே தூங்கி கொள்ளும்போது, தூங்கிட்டு இருக்கும்போது எப்படி நான் நல்ல விதமாக பேழை கட்ட முடியும் என்று தான் யோசிப்பேன். அப்படிதான் ஆண்டவர் சொன்னேன். இப்படித்தான் ஒரு கிறிஸ்தவன் இன்றைக்கும் இருக்க வேண்டும். தன்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டிய காரியங்கள் செய்வான். ஆனால் அவனுடைய நோக்கமெல்லாம் எப்படி நான் சபையை கட்டுவது, எப்படி நான் ஐக்கியத்தை கட்டுவது, தேவனுடைய ஜனங்களை ஒரு ஐக்கியமாக எப்படி ஒரு சரீரத்தினுடைய அவயவத்தை போல எப்படி அவர்களை நாம் கட்ட முடியும், வெளியில் இருக்கிறதான உதிரி கற்களை எடுத்து ஒரு வீட்டை சேர்த்து கட்டுவது போல நான் எப்படி நான் செய்ய முடியும் என்று அதை குறித்தான் நோக்கமாயிருப்பான் நீயான கிறிஸ்தவன். அவன் தான் தேவனுக்கேற்றவர்களை சிந்திக்கிறவன். அதை வியாபார நோக்கமுடையவர்களை எண்ணி பாருங்கள். இயேசு சொன்னார், இரண்டு எஜமான் தான் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். அதை நாம் ஏற்கனவே பார்த்தோம், தேவனும் உலகப் பொருளும். லூக்கா 16:13, இந்த உலகத்தில் இரண்டு எஜமான் தான் இருக்கிறார்கள். இது இரண்டாவது எஜமான் பிசாசு அல்ல, அது உலகப் பொருள் பணம். கிறிஸ்தவர்கள் பிசாசை சேவிக்கிற அந்த அபாயத்திலே இல்லவே இல்லை. கிறிஸ்தவர்கள் பணத்தை சேவிக்கிறதற்கான ஒரு பெரிய அபாயத்தில் இருக்கிறார்கள். பூமிக்குரிய உலகப் பொருள் காரியங்கள் அநேகர் அதைத்தான் சேவிக்கிறார்கள். எப்படி நீங்கள் எது உங்களுடைய எஜமான் எப்படி கண்டுபிடிக்க முடியும்? தேவனா, உலகப் பொருளா? தேவனும் இங்கே கூப்பிடுகிறார், அந்த சமயத்திலே உலகப் பொருள் வேறு பக்கம் கூப்பிடுகிறது. எதற்கு நீங்கள் செய்து கொடுக்கிறீர்கள்? அதுதான் உங்களுடைய எஜமான். இங்கே ஒரு அடிமை இருக்கிறான், இரண்டு எஜமான்கள் அவனை பார்த்து கூப்பிடுகிறார்கள். யார் அவனுடைய மெய்யான எஜமான் என்பதை கண்டுபிடிப்பது எளிது. யாருக்கு அவன் செவி கொடுக்கிறானோ அவன் தான் அவனுக்கு எஜமான். பணம் ஒரு திசையில உங்களை கூப்பிடுகிறது, தேவன் உங்களை இன்னொரு திசையில கூப்பிடுகிறார். நீங்கள் பணத்தின் திசையில போனீர்கள் என்றால் நீங்கள் பணத்துக்கு அடிமை. நீங்கள் உங்களை குறித்து நேர்மையுள்ளவர்களா இருக்க வேண்டும். யாருடைய சத்தத்துக்கு ஒவ்வொரு நாளும் நீங்கள் செவி கொடுக்கிறீர்கள்? யாருடைய சத்தத்துக்கு உங்களுடைய அபிலாஷைகளை பொறுத்த விஷயத்திலே நீங்கள் செவி கொடுக்கிறீர்கள்? இதனால்தான் இன்றைக்கு வெகு குறைவான உண்மையுள்ள தேவனுடைய ஊழியக்காரர்கள் இந்த பூமியில் இருக்கிறார்கள். ஏனென்றால் பெரும்பாலானவர்கள் இந்த உலகப் பொருளையும் உலக காரியங்களையும் தான் சேவிக்கிறார்கள். பவுல் தன்னுடைய நாட்களிலே சொன்ன காரியத்தை குறித்து யோசித்து பாருங்கள். தீமோத்தேயு குறித்து அவர் சொன்னார், பிலிப்பியர் 2 அதிகாரத்திலே. நாம் சிலுவை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். நம்முடைய சுய விருப்பத்தை வெறுத்து நம்முடைய ஜீவனை காப்பாற்றாமல் இருக்கிற காரியத்தை குறித்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சுவிசேஷத்து நிமித்தமாக அதை தொடர்பிலே பிலிப்பியர் 2 அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால், பவுல் யாரையாவது அனுப்ப வேண்டும் பிலிப்பியருக்கு தன்னுடைய ஸ்தானபதியாக அனுப்புவதற்கு என்று நினைத்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய நிலைமையை அறிந்து கொண்டு தானும் ஆறுதல் பெற வேண்டும் என்று நினைக்கும் பொழுது அவர் பிலிப்பியர் 2:19 அன்றியும் நானும் உங்கள் செய்திகளை அறிந்து மனத்தேர்தல் அடையும்படிக்கு சீக்கிரமாய் தீமோத்தேயுவை உங்களிடத்தில் அனுப்பலாம் என்று கர்த்தராகிய இயேசுவுக்குள் நம்பியிருக்கிறேன் என்று சொல்கிறார். நான் யாரோ உங்களிடத்தில் என்ன நடக்கிறது என்பதை கண்டுபிடிப்பதற்காக அல்ல, யார் வேண்டுமானால் அதை கண்டுபிடிக்க முடியும். ஆனால் அவர் ஆவிக்குரிய நபர் உங்களிடத்திலே வந்து உங்களை கட்டும்படியாக உங்களுக்குள்ள ஆவிக்குரிய நிலைமையை, மெய்யான நிலைமையை பகுத்து அறியக்கூடிய ஒரு நபரை நான் அனுப்ப வேண்டும் என்று இருக்கிறேன் சொல்கிறார். ஒரு ஆவிக்குரிய நபர் தான் ஒரு சபையினுடைய அந்த மெய்யான ஆவிக்குரிய நிலைமையை கண்டுபிடிக்க முடியும். சாதாரண மனுஷர்கள் அப்படி எல்லாம் கண்டுபிடித்து விட முடியாது. ஆகவே பவுல் ஒரு நபரை அனுப்ப விரும்புகிறார் பிலிப்பியர்களுடைய நிலைமையை அறிந்து கொள்ளும்படி, அவருடைய மெய்யான ஆவிக்குரிய நிலைமை அறிந்து கொள்ளும்படி ஒருவரை அனுப்ப விரும்புகிறார். அப்படி ஒரு ஆவிக்குரிய மனுஷன் மட்டும்தான் அதை பகுத்தறிய முடியும். மற்றவர்கள் போனால் என்ன சொல்வார்கள், இங்கே 135 பேர் கூடியிருக்கிறார்கள், இத்தனை பிள்ளைகள் இருக்கிறார்கள், இந்தந்த நிகழ்ச்சிகள் நடத்துகிறார்கள், இந்த நாட்களிலே தான் அவர்கள் கூட்டங்கள் நடக்கிறது என்ற இப்படி வெளிப்பிரகாரமான காரியங்களே தான் கொண்டு வருவார்கள். அதுல எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை, அவர் ஆவிக்குரிய நிலைமையை கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் அவர்கள் 135 பேர் இருக்கிறார்களா, 150 பேர் இருக்கிறார்கள் என்பது என்ன, நிகழ்ச்சிகள் எந்த நாட்களில் நடக்கிறார்கள், இவை குறித்து அவன் விருப்பப்பட்டிருக்க மாட்டான். அவன் இந்த எல்லா ஜனங்களுடைய ஆவிக்குரிய நிலைமை என்ன, மூப்பர்களுடைய நிலைமை என்ன என்பதை குறித்துதான் ஒரு ஆவிக்குரிய மனுஷன் பகுத்தறிவான். ஆகவே நான் அப்படிப்பட்ட ஒரு நபரை அனுப்ப விரும்பும் பொழுது நான் யாரையுமே கண்டுபிடிக்க முடியவில்லை என்னுடைய உடன் வேலையாட்களிலே. உங்க இளம் விசுவாசிகளை விட்டு விடுங்கள், விசுவாசிகளே பார்க்கவில்லை, தன்னுடைய உடன் வேலையாட்களிலேயே அவர் இப்படி ஒரு நபரை பார்க்கிறார். யார் என்னுடைய உடன் வேலைகளை அனுப்ப முடியும், அப்படிப்பட்ட நபர் இருக்கிறார். பிலிப்பியருடைய மெய்யான நிலைமையை கண்டுபிடிக்க யாருமே இல்லை என்று சொல்லுகிறார் திமோத்தேயுவை தவிர. உங்கள் காரியங்களை உண்மையாய் விசாரிக்கிறதற்கு என்னை போல மனதுள்ளவன் அவனையின்றி வேறொருவன் இல்லை. என்னை போன்றவே ஆவிக்குரிய ஒரு தரிசனத்தையும் ஒரு வாஞ்சையும் உடையவன் யாருமே இல்லை. இங்கே ஒருவன் இருக்கிறான், மெய்யாகவே உண்மையான மனதுடையவனாய் உங்களை பற்றி விசாரிக்கிறதற்கு. உங்களை பற்றி ஒரு கரிசனை உடையவர்களைப் போல தோன்றுகிறவர்கள் இருக்கலாம், ஆனால் மெய்யாகவே உண்மையான மனதுடையவனாயிருந்து உங்களை பற்றி கரிசனை உடைகிறவன் அவன் திமோத்தேயு தான். மற்றவர் எல்லாரும் இயேசு கிறிஸ்துவை தெரியாமல் தனக்குரிய தேடுகிறார் என்று சொன்னார். இயேசு என்ன சொன்னார் பாருங்கள், தேவனுக்கு ஏற்றவர்களை சிந்திக்காமல் மனுஷருக்கு ஏற்றவர்களை சிந்திக்கிறார் என்று சொல்றார். இங்கேயும் பிலிப்பியர்களுக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறார், அவர்கள் இயேசு கிறிஸ்துவை தேடாமல் தனக்குரியவர்களை தேடுகிறார்கள். இங்கேயும் நாம் மத்தேயு 16:23 வசனத்திலே பார்த்த அதே முரண்பாட்டை தான் இங்கேயும் பார்க்கிறோம். தேவனுக்குரியவைகள் தங்களுக்குரியவைகள் இங்கே நாம் பார்க்கிறோம். எப்படிப்பட்ட நபர் சபை கட்ட முடியும் என்பதை நாம் பார்க்கிறோம். ஒருவன் தனக்கானதை தேடாத ஒரு மனுஷன். ஆதாமுடைய வம்சத்தில் இருக்கிற எல்லாருமே தனக்கானதை தேடுகிறார்கள். எனக்கு எது சிறந்தது, என்னுடைய குடும்பத்துக்கு எது சிறந்தது, என்னுடைய குடும்பத்துக்கு எது சிறந்ததோ அங்கே நான் போவேன், என்னுடைய குடும்பத்துக்கு எது சிறந்ததோ அதை நான் செய்வேன் என்று செய்கிறார்கள். நீங்கள் தேவனுக்கு மெய்யான ஊழியனா இருக்க வேண்டும் என்றால் உங்களை பற்றி யோசித்து பாருங்கள். தேவன் என்னுடைய தேவைகளை சந்தித்துக் கொள்வார். நான் தேவன் இந்த பூமியில தேவனுக்குரிய காரிய விருப்பம் என்ன என்பதை நான் பார்க்கட்டும் என்று சொல்லுவீர்களா இருக்க வேண்டும். அதிலே வெறும் மிக குறைவானதெல்லாம் இருக்கிறார்கள். முதலாம் நூற்றாண்டு அப்படிதான் இருந்தார்கள், இப்பொழுதும் வெகு குறைவானவர்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களுடைய மனதெல்லாம் தேவனுடைய விருப்பம், எப்படி நான் தேவனுக்கு தேவனுக்கு ஏற்றவர்களை நான் செய்ய முடியும் என்று இருப்பார்கள். நான் உங்களை கேட்கட்டும், நீங்கள் முழு மனதுடைய தீவிரமான தேவனுடைய ஊழியக்காரன் இருக்க விரும்புகிறீர்களா இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே? அப்படி என்றால் நீங்கள் தேவனுடைய ஏற்றவர்களுக்காக நீங்கள் முழுமையாக அர்ப்பணிக்கப்பட்டவர்களாயிருங்கள். உங்களுடைய வாழ்க்கையினுடைய விருப்பம் எல்லாம் 100% தேவனுக்குரியதாகவே இருக்கட்டும். அதுதான் வழி. உண்மையான மனதுடன் தேவனுக்கு ஏற்ற காரியங்களிலே விருப்பமுடையவராயிருங்கள். அதுக்கு பிறகு என்னுடைய குடும்பத்து காரியங்களை யார் பார்த்துக் கொள்வார்கள் என்று கேட்கலாம். தேவன் பார்த்துக் கொள்வார். தேவன் உங்கள் குடும்பத்தை பார்த்துக் கொள்ளுகிற வேலையை மிக சரியாக செய்ய மாட்டாரா என்று இல்ல. நான் என்னுடைய வேலையை கப்பற்படையிலிருந்து விட்டுவிட்டதுக்கு பிறகு நான் சாட்சி சொல்ல முடியும். நான் 44 வருடம் திருமணம் அடைந்திருந்தேன். எனக்கு 4 பிள்ளைகள் இருந்திருக்கிறார்கள். நாங்கள் ஆரம்பித்த பொழுது மிகவும் ஏழைகளாக இருந்தோம். நாம் தானும் என்னுடைய மனைவியும் தேவனை கனப்படுத்த நாம் தீர்மானித்தோம். நான் சொல்ல முடியும், நான் தேவனுடைய விருப்பத்தை முதலாவது என்னுடைய வாழ்க்கையில வைக்க ஆரம்பித்த பொழுது, குறிப்பாக இந்த கடந்த என்னை ஆவி அனாலே ஆண்டவர் அபிஷேகித்த பிறகு 37 வருடங்களிலே அநேக இடங்களிலே ஸ்தல சபைகளை ஏற்படுத்த தேவன் உதவி செய்திருக்கிறார். நான் ஒரு காரியத்தை நான் கண்டுபிடித்தேன், நான் எந்த அளவுக்கு தேவனுடைய தேவனுக்கு ஏற்றவர்களை மீது நான் என்னுடைய மனதை வைத்தேனோ, அதிக நேரத்தை நான் தியாகம் செய்தேனோ, என்னுடைய குடும்பத்துக்கு செலவதற்கு பதிலாக நான் தேவனுக்கு விருப்பத்தில் வைக்கும் பொழுது தேவன் என்னுடைய குடும்பத்தை பாதுகாத்துக் கொண்டதை நான் பார்த்தேன். நான் செய்யக்கூடாத செய்ய முடியாத காரியத்தையே தேவன் என்னுடைய குடும்பத்திற்காக அவர் செய்து பாதுகாத்துக் கொண்டார். அவர் அது ஒரு நல்ல மாதிரி ஒரு பரிமாற்றம் அல்லவா? நீங்கள் தேவனுடைய விருப்பத்தை தேவனுக்கேற்றவர்களை பாருங்கள், தேவன் உங்களுக்கு ஏற்றவர்களை பார்த்துக் கொள்கிறார். இன்னொரு காரியம் என்ன, நீங்களே உங்களுடைய காரியத்தை பார்த்துக் கொண்டால் பார்த்துக்கொள் என்று சொல்லுவார். ஆகவே தீமோத்தேயு தேவனுக்கேற்றவர்களே சிந்தை கொண்டிருந்தார். அவன் எப்பொழுதுமே தன்னுடைய சிந்தையிலே தேவனுக்கு ஏற்றவைகளே செய்யும் பொழுது ஒரு தன்னுடைய விருப்பம் என்று வரும்பொழுது அதுதான் அங்கே ஒரு முரண்பாடு வரும்போது அதை தன்னுடைய விருப்பத்தை வைத்துவிட்டு தேவனுடைய சித்தத்தை தேடுவது, அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தை முதலாவது தேடுவது. தேவன் அப்படி செய்யும் பொழுது நம்முடைய காரியத்தை பார்த்துக் கொள்வார். அது ஒரு மிக முக்கியமான காரியம். சபை கட்டுகிற விஷயத்திலே பவுல் நாட்களிலே பாருங்கள், தங்களுடைய உடன் வேலையாட்களிலே அப்படிப்பட்ட ஒரு நபரை பார்க்க முடியவில்லை. அரிதா இருந்தது. அங்கே ஒரே ஒரு தீமை தான் இருந்தார். இன்றைக்கும் கூட மிக சிலர் தான் தேவன் அப்படிப்பட்டவர்களை பார்க்க முடிகிறது. நானும் நீங்கள் அப்படிப்பட்டவர்களா இருக்க வேண்டும் என்று நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். நீங்கள் இந்த பூமியில ஒரு அருமையான வாழ்க்கை வாழ்ந்திருப்பீர்கள், மகிமையான வாழ்க்கை வாழ்ந்திருப்பீர்கள். அப்படி தேவனுடைய கேட்டவர்களின் முதலாவது வைப்பீர்கள் என்றால் நாம் திரும்பமாக மத்தேயு 16 அதிகாரத்துக்கு வரலாம். நாம் என்னுடைய ஜீவனை காக்க விரும்பினால் என்னுடைய விருப்பம் என்னுடைய காரியங்களை பாதுகாத்துக் கொள்ள விரும்பினால் நீங்கள் அதை இழந்து விடுவீர்கள். ஆனால் சுவிசேஷத்துக்காகவும் கிறிஸ்துவுக்காகவும் நீங்கள் அதை இழப்பீர்கள் என்றால், ஒரு விசுவாசத்தினுடைய வாழ்க்கை வாழ்வீர்கள் என்றால், தேவனுக்கென்று ஏதோ காரியத்தை இழப்பீர்கள் என்றால் தேவன் உங்களுக்கு கடனாளியா இருக்க மாட்டார். எண்ணி பாருங்கள், இயேசு சொன்னாரே, நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதற்கு என்ன பலனை நீங்கள் பெறாமல் போவதில்லை. உங்களுடைய பலன் எப்படி இருக்கும்? உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்தித்துக் கொள்வார். எப்படி ஒரு தன் ஜீவன் நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு என்ன லாபம் என்ன? இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டால் உங்களுடைய உங்களுக்கு ஏற்றவர்களையே நீங்கள் சிந்தித்துக் கொண்டு அதையே நீங்கள் செய்து கொண்டிருந்தால் இந்த ஆஸ்தியையும் இங்கே கொஞ்சம் அல்ல, இந்த உலகம் முழுவதையும் நீங்கள் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் ஆனால் உங்களுடைய ஆத்மாவை இழந்து விட்டீர்கள். அதை நாம் அவிசுவாசிகளுக்கு இடத்திலே சொல்கிறோம் அந்த வசனத்தை. ஆனால் இது விசுவாசிகள் கொடுக்கப்படுகிறது. இந்த உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினால் என்றால் என்ன? உலக காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு என்று நீங்கள் ஆதாயப்படுத்த சம்பாதிக்கிறீர்கள். ஆனால் உங்களுடைய ஒரு பூமிக்குரிய வாழ்க்கையை இழந்து போயிடுகிறீர்கள். இந்த பூமியிலே தேவன் உங்களுக்கு ஒரு பூமிக்குரிய வாழ்க்கை கொடுத்திருக்கிறார். நீங்கள் உங்களுடைய விருப்பத்தையே தேடி உங்களுடைய அந்த பூமிக்குரிய வாழ்க்கையை இழந்து விட்டீர்கள். தேவனுக்கே என்று இந்த ஒரு பூமிக்குரிய வாழ்க்கைக்கு என்று ஈடாக என்ன நீங்கள் தேவனுக்கு கொடுக்க முடியும்? ஆத்மாவுக்கு ஈடாக என்னத்தை நீங்கள் கொடுக்க முடியும்? அதுக்கு பிறகு 27 வசனத்திலே சொல்கிறார், கடைசி நாட்களிலே, அது எப்பொழுதுமே நான் கடைசி நாளை நாம் எண்ணி பார்க்க வேண்டும், ஒரு நாளிலே மனுஷகுமார் தம்முடைய பிதாவின் மகிமை பிறந்தவராய் தம்முடைய தூதரோடு கூட வருவார். அப்பொழுது அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பதிலளிப்பார், பலனளிப்பார். அவனவன் கிரியைக்கு தக்கதாக அவனவனுக்கு பலனளிக்கப்படும். அவன் எதற்காக வாழ்ந்தான்? அவன் தன்னுடைய சொந்த விருப்பத்தை தேடினானா? இந்த முதல் இந்த முழு பின்னணியமுமே அதுதான். அவன் எதற்காக வாழ்ந்தான்? அவனுடைய விருப்பம் எதுவா இருந்தது? பணம் காணிக்கப்பட்டியில கொஞ்சம் போட்டானா? ஞாயிற்றுக்கிழமை கொஞ்சம் சபைக்கு போனானா? அது காரியமே அல்ல. பரிசேயர்கள் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தேவாலயம் சென்றார்கள். அவர்கள் உபாசித்தார்கள், தசமம் கொடுத்தார்கள், ஆனால் நரகத்துக்கு போய்விட்டார்கள். அது காரியம் அல்ல. காரியம் என்னவென்றால் உங்களுடைய மனது தேவனுக்கேற்றவர்களே இருக்கிறதா அல்லது உங்களுக்குள்ளதிலே இருக்கிறதா? நீங்கள் விசுவாசத்திலே வாழ்ந்தீர்களா? தேவன் உங்களுடைய விருப்பத்தை பார்த்துக் கொள்வார் என்று விசுவாசித்தீர்களா? நான் சொல்கிறார், இங்கே இருக்கிறவர்கள் சிலர் மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் முன் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அது எப்படி சாத்தியம்? அது பெந்தேகோஸ்தே நாளை குறிக்கிறது. தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம் பூமிக்குள்ளாக பூமியிலே வருகிறது பரிசுத்தாவியின் மூலமாக. அவர் சொல்கிறார், இங்கே இருக்கிறவர்களில் சிலர் அதை நீங்கள் அனுபவிப்பீர்கள். இயேசு பெந்தேகோஸ்தே நாளை பரலோக ராஜ்யம் வருகிறதை வருகிறதாக சொல்கிறார். ஒரு சரீரமாக ஒரு 120 ஜனங்கள் மீது வந்தார். இங்கே இருக்கிறவர்களே சிலர், எல்லாருமே அல்ல, இங்கே இருக்கிறவர்களே சிலர் அதை நீங்கள் பார்ப்பீர்கள். அருமையான சகோதர சகோதரிகளே, நாம் அந்த கட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நாம் பரிசுத்தாவினுடைய வல்லமை பெற்றுக்கொள்ளக்கூடிய, நம் மூலமாக ஒரு கிரியை சொல்லக்கூடிய அந்த ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொள்கிறோம். நாம் நம்மை திறந்து கொடுத்து முழுமையாக அவருக்கு நாம் திறந்து கொடுத்து நம்முடைய விருப்பத்தை செய்யாதபடிக்கு தேவனுடைய விருப்பத்தை முற்றிலுமாக செய்ய நாம் திறந்து கொடுக்கும் பொழுது பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்களை நாம் செய்து கிறிஸ்துவனுடைய சபையை கட்டுவர்களாக இருப்போம் என்றால், இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு வாழ்க்கையிலே நாம் கட்டுவோம் என்றால் நாம் எந்த ஒரு வருத்தமுமே நமக்கு இருக்காது. மனுஷகுமாரன் வரும்பொழுது வந்து ராஜ்யத்தை வைக்கும் பொழுது நாம் கடைசி நாளிலே நாம் இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில எதற்காக வாழ்ந்தோம் என்பதை குறித்து நாம் வெட்கப்பட மாட்டோம். இந்த இடத்திலே நிறுத்துவோம். தொடர்ந்து நாம் பார்க்கலாம் அடுத்த நம் பகுதியில்.